அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் நாம் செய்திக்குள்ளாய் கடந்து போகலாம். இப்பொழுது நாம் பார்க்கிற செய்தியுடைய தலைப்பு ஆசாரியரின் பிரதிஷ்டை அப்படின்ற தலைப்பில் நாம் பார்க்க போறோம். இதற்கு ஆதார வசனம் லேவியராகமம் 8:1-2 ஆதாரமாக கொண்டு கோவிலிருந்து வந்திருக்கும் அன்பு சகோதரர் ஜோஷா அவர்கள் வந்து நமக்கு தேவ செய்தி கொடுப்பார். இந்த செய்திக்கு வேதம் வாசிக்கிற வசனம் வாசிக்கிற சகோதரிகள் சகோதரி சித்ரா புதுக்கோட்டை, சகோதரி சித்ரா விழுப்புரம், இவர்கள் வந்து வசனம் வாசிப்பார்.
கிறிஸ்தியசுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும், நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான நாமத்தினாலும், இங்கே கூடியிருக்கிற நாம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் பெருகுவதாக. தேவனுடைய பெரிதான இரக்கத்தினாலும் கிருபையினாலும் மறுபடியும் இந்த ஒரு இடத்துல வந்து உங்கள் யாவரையும் நம்ம சந்திக்கவும் மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கிடைத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. தேவனுக்கும் கர்த்தருக்கும் நான் செலுத்துகிறேன். மட்டுமல்ல, நான் சார்ந்திருக்கிற கோவை சபையினுடைய ஒவ்வொரு அங்கங்களுடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரி, இன்றைக்கு உங்கள் மத்தியில் எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த பொருளானது ஆசாரியர்களுடைய பிரதிஷ்டை அல்லது நியமனம் என்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இது வந்து ஒரு ஆசிரியப்பெண் கூடார சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டடி. இதுல ஆசிரியர்களுடைய பிரதிஷ்டை அல்லது அவர்களுடைய வேலை நியமனம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த கட்டளை தேவன் கொடுக்கும் போது, இந்த பிரதிஷ்டை குறித்து முழுமையான பாடம் நம்ம இன்னைக்கு எடுக்க முடியாது. ஒரு பகுதி மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஆதார வசனமாக லேவியராகமம் 8:1-2.
கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் புளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடிவரச் செய் என்றார்.
ஆக இங்க ஆசரிப்பின் கூடாரத்தினுடைய பல்வேறு அம்சங்கள், குறிப்பாக அவர் தேவன் கொடுத்த கட்டளைகள், பல்வேறு அம்சங்கள் அதில் இருக்கு. நமக்கு தெரிந்தபடி இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் அனைத்தும் இந்த சுவிசேஷ யுக காலத்தில் வாழ்கின்ற தேவனுடைய மக்களுக்கே என்று நாம் தெளிவாக அறிவோம். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் நம்மளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது இருக்குது. உதாரணமாக அநேக பலிகள், அதே போல ஆசாரியர்களுடைய நியமனம் மற்றும் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பண்டிகைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த யுகத்தில் வாழ்கிற தேவனுடைய மக்களுக்கு பாடமாக அது இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இது ஆசாரியர்களுடைய நியமனம். வசனத்தின்படி பார்க்கும்போது அதுல அங்க நீங்க பாத்தீங்கன்னா 7 வகையான விஷயங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்குது. 2 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அதுல முதலாவது ஆரோன் என்பவர் வருகிறார். அதே போல அவருடைய குமாரர், அவர்கள் போட்டிருந்த வஸ்திரங்கள், அபிஷேக தைலம், பாவ நிவாரண பலிக்கான ஒரு காளை, 2 ஆட்டுக்கடாக்கள், பிரதிஷ்டைக்கான 2 ஆட்டுக்கடாக்கள், அது 2 ராம்ஸ் ஃபார் கான்சிகரேஷன், அது லாஸ்டா 7வதாக ஒரு கூடையில் புளிப்பில்லாத அப்பங்கள். ஆக 7 விஷயங்கள் அதுல சம்பந்தப்பட்டிருக்குது ஆசாரியர்களுடைய பிரதிஷ்டையில். அப்படி இருக்கும்போது இந்த 7 விஷயங்களையும் நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து முடிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அது ஒரு டீடைல் ஸ்டடி. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 4வது பகுதி மாத்திரம் நம்ம பார்க்கலாம். அதாவது அபிஷேக தைலம் அனாயிட்டிங் ஆயில், அதனுடைய தயாரிப்பு அப்புறம் அதற்கே உண்டான அந்த கட்டளைகள் பத்தி இன்னைக்கு நம்ம படிக்க போறதில்லை. ஆனாலும் ஆசாரியருடைய பிரதிஷ்டையில் இந்த அபிஷேக தைலம் எவ்வாறு பயன்படுகிறது என்கிற அந்த விஷயம் மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். மற்றபடி இருக்கக்கூடிய பகுதிகள் ஆரோனும் அவருடைய குமாரரும் வஸ்திரங்கள் மற்றும் அந்த காலை இரண்டு ஆட்டுக்கடாக்கள் புளிப்பில்லாத அப்பங்கள் இவைகளெல்லாம் அருமையான ஆவிக்குரிய அர்த்தங்களை உடையதாக இருந்தாலும் இன்றைக்கே அது நம்மளுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. பொதுவாக தேவனுடைய அந்த ஆசிரியப்பின் கூடாறு தெய்வீக திட்டத்தில் இந்த ஆசாரிய முறை ஆசாரிய முறைமை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ள வேலை செய்வதற்காக தேவன் ஏற்பாடு செஞ்ச சில ஏற்பாடுகள் அது அருமையான அர்த்தங்களை கொண்டதாக இருக்கு. மட்டுமல்ல அது ஒரு நிஜமான ஆசாரிய முறைக்கு நிழலாக இருக்கு. டிபிக்கல் அண்ட் ஆன்டி டிபிக்கல் பிரீஸ்ட்ஹுட் என்று நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம ஜாக்கிரதையாக கவனமாக நம்ம இதை படிச்சு பார்க்கும்போது ஸ்டடி பண்ணும்போது இங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஏழு பகுதிகள் நம்ம பார்த்தோம்னா பைபிள்ல ஏழு நம்ம எதை காண்பிக்கிறது என்றால் அது ஒரு பரிபூர்ணம் அல்லது ஒரு முழுமை. செவன் எ சிம்பல் ஆஃப் பர்ஃபெக்ஷன் அண்ட் கம்ப்ளீட்னஸ். இங்க சொல்லும் போது பர்ஃபெக்ஷன் அண்ட் கம்ப்ளீட்னஸ் ஆஃப் தி கான்சிகரேஷன் ஆஃப் தி கால்டு என்று அங்க நம்ம பார்க்கிறோம். இந்த ஏழு பகுதிகள் முழுமையாக அது செய்யப்படும் பொழுது நடைமுறைக்கு வரும் பொழுது அந்த ஆசிரியர்களுடைய பிரதிஷ்டை அழைக்கப்பட்ட அந்த ஆசிரியருடைய பிரதிஷ்டை முழுமை அடையும். இந்த பிரதிஷ்டையின் மூலமாக அதனுடைய நோக்கம் என்னவென்றால் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அந்த சடங்கு இவர்களை பிரதிஷ்டை செய்யக்கூடிய அந்த சடங்கு அல்லது அந்த கட்டளை அந்த பிரமாணம் எதை காண்பிக்கிறது என்றால் அதன் மூலம் அந்த ஆசாரியர்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும். பை திஸ் ரிச்சுவல் வேர் பை தே ஆர் சாங்டிஃபைடு. அதுதான் அதனுடைய நோக்கமா இருக்கு. இங்கே தேவன் சொல்லும் போது முதலாம் வசனத்தில் மோசேயை நோக்கி, தேவன் மோசேயை நோக்கி மோசே கிட்ட தான் இந்த விஷயங்கள் கொடுக்கிறாரு. நீ ஆரோன் அவருடைய குமாரர்களெல்லாம் வரவழைச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய்யணும். இந்த இடத்துல மோசே யாருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார் என்றால் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறார். மோசே தான் இங்க இந்த ஆசாரிய முறைமையை அவர் செய்து வைக்கிறதை இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப மோசே தேவனுக்கு அடையாளம் இருக்கும் போது தேவன் இந்த சுவிசேஷம் காலத்தில் ஒரு ஆசாரிய முறைமைக்குள் வருகிற ஜனங்களை அவரே தான் நியமனம் பண்றார், அவரே தான் பிரதிஷ்டை செய்கிறார். As Moses consecrated the typical priesthood, so God in the gospel age consecrating is anti-typical priesthood. அதுல முதலாவது வருகிறவர் கிரைஸ்ட் ஜீசஸ், அவர் தான் பிரதான ஆசாரியர். கர்த்தராக இயேசு மற்றும் உடன் ஆசாரியர்களாக சபை அண்டர் பிரீஸ்ட்ஹுட் என்று நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஒரு அழைப்பு இருக்கு. மோசே அவர்களை அழைக்கிறார். தேவன் சொல்றாரு அவங்களை வரவழைச்சு நீ செய். அப்ப அங்க ஒரு அழைப்பு கொடுக்கும்போது அந்த அழைப்பு எவ்வளவு முக்கியமானது என்று இங்க நம்ம பார்க்கிறோம். அந்த அழைப்பை அவர்கள் மோசையினுடைய அழைப்பை கேட்டு அவர்கள் வந்து அந்த பிரதிஷ்டைக்குள்ள வந்தால் ஒழிய அந்த ஆசாரிய வேலை செய்ய முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். இதே விதமாகத்தான் நிஜமான ஆசாரிய முறைமையில கூட அது உண்மையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சுவிசேஷம் காலத்தில் இருக்கிற இந்த ஆசாரிய முறைமை நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் அதை பத்தி எப்படி சொல்றாங்கன்னா எபிரேயர் 5:4.
மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை.
எவ்வளவு பெரிய பாயிண்ட் இங்க அவர் பேசுறாரு பாருங்க. ஆரோனை போல யார் அழைக்கணும்? தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த ஒரு கனமான ஊழியத்திற்கு யாரும் வர முடியாது. நாம் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பின் நோக்கம் நம்மளுக்கு தெரியும், ஆசாரிய முறைமை. குறிப்பாக நாம் ஆசாரியர்கள் மாத்திரமாக மட்டுமல்ல, ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக. அப்போ அந்த இடத்துல இது தேவனால் அழைக்கப்பட்டு, ஆரோனை எப்படி மோசே பர்டிகுலர் ஆரோன் தான் என்று அவரை மாத்திரம்தான் நீ அழைக்க வேண்டும் என்று தேவன் சொன்னாரு, அந்த மாதிரி குறிப்பிட்டு அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த ஒரு வேலைக்கு யாரும் வர முடியாது என்று நம்ம பார்க்க. சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நம்மளுடைய அழைப்பு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கும் போது சேம் அழைப்பு தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அது பிதாவாகிய தேவனால அது வந்திருக்கிறது என்று தெளிவாக வசனங்கள் காண்பிக்குது. கர்த்தர் இயேசு கூட சொல்லும் போது, என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர முடியாது. ஆக நம்ம இந்த ஒரு அழைப்புக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்கிறோம் என்றால் பிதாவாகிய தேவனுடைய அந்த அழைப்பு என்று தான் சொல்ல முடியும். அப்ப அந்த அழைப்பை கேட்டு அந்த அழைப்புக்குள்ளாக வந்து அதற்கப்புறம் அவர் சொல்ல வேண்டிய பிரகாரம் சொன்ன பிரகாரம் நம்ம செய்யப்படும் போது கண்டிப்பாக அந்த ஒரு வேலைக்கான நியமனம் அல்லது பிரதிஷ்டை நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் அந்த ஏழு பகுதிகளில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி நான்காவது பகுதி மாத்திரம், அது அபிஷேக தைலம் பத்தி மாத்திரம் பார்க்கும். இதுல நம்ம ஒவ்வொரு இந்த ஏழு பகுதிகளையும் நம்ம தனியா ஸ்டடி பண்ணலாம். பிரதர் ஆண்டன் ஃப்ரே அவருடைய நோட்ஸ், அதை வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்க்கும் போது அந்த ஏழும் எதை காண்பிக்குதுன்னா, ஆரோன் உட்பட அந்த ஏழும் எதை காண்பிக்குதுன்னா, நம்மளுடைய பிரதிஷ்டை, நம்மளுடைய பிரதிஷ்டையில் நாம் எங்க இருக்கிறோம் என்பது நம்மளுக்கு தெரியும். அந்த செவன் பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தா நம்மளுடைய கான்சிக்ரேஷன் எப்படிப்பட்டது, நாம் எங்க இருக்கிறோம், செய்ய வேண்டியது என்ன, என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், என்ன செய்ய செஞ்சு முடிச்சிருக்கிறோம் போன்ற விஷயங்கள் நம்மளுக்கு அது தெரியும். பட் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த ஒரு பாயிண்ட் மாத்திரம் தான் பார்க்க போறோம். இந்த நான்காவது பகுதி அபிஷேக தைலம், லேவிய ரகமம் எட்டாம் அதிகாரம் பத்து. பொதுவாக லேவிய ரகம் எட்டாம் அதிகாரம் முழுவதும் நம்ம படிச்சு பார்த்தோம்னா அது அவர்களை எப்படி அந்த அந்த முறை, அந்த ஆசாரியர்களை நியமிக்கும் முறை செய்யப்பட்டது என்பது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆரோனையும் குமாரர்களையும் அழைத்து அவர்களுக்கே உரிய உடைகளை அவர் போட்டு, குறிப்பாக அந்த உடைகள் பத்தி சொல்லும் போது மகிமையும் அலங்காரமுமான உடைகள், த கார்மெண்ட்ஸ் ஆஃப் க்ளோரி அண்ட் பியூட்டி, அதெல்லாம் போட வச்சு தலையில அந்த நெற்றி பட்டம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் அந்த வாசஸ்தலத்தையே பரிசுத்தப்படுத்தி பலிபீடத்தையும் பலிபீடத்தினுடைய பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்தி அதுல அந்த அபிஷேக தைலம் தெளிச்சு அதுக்கப்புறம் ஆரோன் மேல அந்த அபிஷேக தைலத்தை வார்த்து அதுக்கப்புறம் அவருடைய குமாரர்களை வர வச்சு அதுக்கப்புறம் அந்த காலை பலி செலுத்தப்படணும், அது அந்த இரண்டு கடாக்கள் பலி செலுத்தப்படணும், அவைகளுடைய ரத்தம் இந்த அபிஷேக தைலத்தோடு கலந்து அதை இந்த உடன் ஆசிரியர்கள் மேல தெளிக்கணும் போன்ற அந்த விவரங்கள் முழு, அதே போல அந்த அந்த பிரதிஷ்டைக்கே உரிய அந்த ஆட்டுக்கடவுனுடைய ரத்தத்தை எடுத்து காதினுடைய மடலிலும் கையினுடைய பெருவிரலிலும் காலினுடைய பெருவிரலிலும் அவங்க பூசி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும். அந்த எட்டாம் அதிகாரம் முழுவதும் படிச்சா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது ஆக்சுவலி அது வந்து ஒரு பிரைமரி கான்சிகரேஷன், அது ஒரு முதல் கட்ட பிரதிஷ்டை. ஒன்பதாம் அதிகாரம் நம்ம படிக்கும் போது அது இரண்டாம் கட்ட பிரதிஷ்டை. ரெண்டு இருக்கு, ஆசாரியருடைய நியமனம் ஒன்னு மட்டும் இல்ல, ரெண்டு கட்ட பிரதிஷ்டை இருக்கு. இதுல முதல் கட்ட பிரதிஷ்டை பத்தி தான் நம்ம பாக்குறோம். அதுல இந்த அபிஷேகத்திலும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது தான் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டடி. லேவிய ராகமம் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து பன்னெண்டு.
பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் ஏழு தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான்.
அப்போ பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய தலையின் மேல் மேல் வசனங்கள் கூட இன்னைக்கு நம்ம பார்க்கறது இல்லை. ஏன்னா அந்த பொருள்கள் எல்லாம் கூட பரிசுத்தப்படுத்தின பின்பு அங்கே ஆரோனுடைய தலையின் மேல் கொஞ்சம் அபிஷேக தைலம் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தினாரு. இப்ப 30 வசனம் வாசிக்கலாம். 30
மோசே அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேல் இருந்த ரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரர் மேலும் அவர்கள் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான்.
அந்த பிக்சர் போடுங்க. அதுல இப்போ அவருடைய குமாரர் மேல பண்ணும் போது அந்த குமாரர்களுடைய தலையின் மேல் அபிஷேக தைலம் போடுறதில்ல, ஆரோனுடைய தலையின் மேல மாத்திரம்தான் அபிஷேக தைலம் போடப்படுது. ஆனால் அவருடைய குமாரர்கள் மேல அபிஷேக தைலம் தெளிக்கப்படுகிறது, அவருடைய வஸ்திரங்களின் மேலும், அதுல பிரதான ஆசாரியருடைய வஸ்திரங்கள் மேலும் கூட தெளிக்கப்படும். ஆக இந்த அபிஷேக தைலம் தெளிக்க வேண்டிய அல்லது போட வேண்டிய முறை நம்ம பார்க்கும்போது பிரதான ஆசாரியருக்கும் உடன் ஆசாரியர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிரதான ஆசாரியருக்கு போடும்போது அவருடைய தலையின் மேல போடுவாரு, ஆனா குமாரர்கள் மேல உடன் ஆசாரியர்கள் மேல போடும்போது அவங்க அவங்களுடைய வஸ்திரங்களின் மேல் அவர் தெளிப்பார் என்று நான் பார்க்கிறேன். ஒருவேளை ஆரோனுக்கு அப்புறம் யாராவது பிரதான ஆசாரியரா அவருடைய குமாரர்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய தலையின் மேல அவங்க பிரதிஷ்டை பண்ணுவாங்க, ஊத்துவாங்க. இந்த இடத்துல இந்த வசனங்கள்ல நம்ம கவனிக்கும் போது அந்த நிழல் ரொம்ப அழகாக தேவன் காமிக்கிறாரு. ஆரோனும் அவனுடைய குமாரரும், குமாரர் அப்படின்னாக்கா அவருக்கு எவ்வளவு குமாரர் இருந்தாங்க, ஆரோனுக்கு 4 பேர் தான் இருந்தாங்க இல்லைங்களா, நாதா பாபியோ எலியாசார் அப்புறம் இத்தமார் என்கிற அந்த 4 பேர். அப்ப இந்த 4 பேருடைய பேர் சொல்றது இல்ல தேவன், பேர் சொல்லாமல் அவருடைய குமாரர் அவ்வளவுதான். இது கூட ரொம்ப ஆவிக்குரிய அர்த்தமாக நம்ம கவனிக்கும் போது இது நிஜமான ஆசாரிய முறை பார்க்கும்போது கர்த்தராய் இயேசு அது ஆரோன் அது தெளிவா சொல்லிட்டார். பிரதான ஆசாரியர் ஜீசஸ் தவிர வேற யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த உடன் ஆசாரியர்கள் என்று சொல்லும் போது அதுல தேவன் பெயர் வச்சு கூப்பிடுறதில்ல, அவருடைய குமாரர் அவ்வளவுதான். ஆக இன்னைக்கு கூட அந்த சபை வகுப்பார் அந்த உடன் ஆசாரியர்கள் இருக்கும் போது அவர்களை கூட தேவன் வந்து பெயர் வச்சு அழைக்கிறதில்ல. அவர்களை பற்றி சொல்லும் போது 144,000 அவ்வளவுதான். ஏனென்றால் அதுல நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அந்த 4 மகன்கள் ஃபுல்லா பேர் கொடுக்கறது இல்லை, ஏன்னா அந்த 2 பேர் பின்வாங்கிடுறாங்க, 2 பேர் தேவனுடைய கட்டளையை மீறுறாங்க பாத்தீங்களா. அப்ப அவர்கள் அந்த பொறுப்புக்கே இல்லாத அளவுக்கு, தகுதி இல்லாத அளவுக்கு அவங்க மாறிடுறாங்க. அதனால அந்த அழைப்பில நம்ம கவனிக்கும் போது இதுல ஆச்சரியமான தெய்வீக ஞானம் அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் படி நம்ம பார்க்கும் போது இந்த அபிஷேகம், இந்த வேலைக்கென்று அபிஷேகம் செய்யும் போது ஆசாரியர்கள் இந்த ஊழியம் செய்வதற்காக அவர்கள் அபிஷேகம் செய்யப்படும் பொழுது ஒரு விசேஷமான அபிஷேக தைலம், அது சில பொருள்கள் ரொம்ப ஆச்சரியமான பொருள்கள் அதில் இருக்கு, ரொம்ப நறுமணமிக்க பொருள்கள் அதுல கலந்து அதுக்கு பேர் தான் பரிசுத்த அபிஷேக தைலம். அது வேற யார் மேல போடக்கூடாது, அது ஆசாரியர்கள் மேல மாத்திரம்தான் போடணும். அது மட்டும் இல்ல, வேற யாரும் அந்த அபிஷேக தைலத்தை தயார் பண்ணக்கூடாது என்பதில் கூட தேவன் ரொம்ப குறிப்பாக இருந்திருக்கிறார். யாத்திராகம புஸ்தகம் 30:25 யாத்திராகம 30:25
அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக, அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்கு.
கடவுளே 38 இப்போ
இதற்கு ஒப்பானதை முகருகிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அர்ப்புண்டு போக கடவுள்.
அட்லீஸ்ட் இது வந்து ஒரு சென்ட் மாதிரியாவது செஞ்சு தன்னுடைய உடம்புல அவன் போடக்கூடாது, அவன் ஸ்மெல் கூட பண்ணக்கூடாது, அதை தனிப்பட்ட முறையில் வீட்டில் செஞ்சு. அந்த அளவுக்கு இந்த அபிஷேக தைலத்தில் தேவன் ரொம்ப உன்னிப்பாக இருந்திருக்கிறார். இப்படித்தான் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இந்த ஆசாரிய முறைமை போய் கொண்டிருந்துச்சு. ஆனால் சிறிது காலம் சென்ற பின்பு ஆசாரியர்கள் இஸ்ரேல் என்னாச்சுனாக்கா ஒரு தேசமாக மாறிடுச்சு. தேசமாக மாறி ஒரு ராஜ்யமாக மாறும்போது அங்கே ராஜாக்கள் நியமனம் செய்ய வேண்டியது இருந்துச்சு. அந்த டைம்ல ஆசாரியர்களையும் அபிஷேகம் செய்ய வேண்டியது இருந்துச்சு, அதே போல ராஜாக்களையும் அபிஷேகம் செய்ய வேண்டியது இருந்துச்சு. அப்போ ஒருவர் ராஜாவாக வர வேண்டும் என்றால் அந்த அபிஷேக தைலம் அவர் மேல் இருக்கணும். உதாரணமாக தாவீதை சாமியால் போயிட்டு அபிஷேகம் செய்த கதை நம்மளுக்கு தெரியும். ஒரு சின்ன பையன் இருக்கும் போது அவருடைய தலையின் மேல கொண்டு போய் சாமியால் வச்சுட்டு வந்தார். ஆக ஆசாரியர் ராஜா ரெண்டு பேர் மேலையும் அங்கே அபிஷேக தைலம் போடப்பட்டதை நம்ம பார்க்கணும். அது எதை காண்பிக்கிறது? அது கூட ஒரு அருமையான நிழல் தான். என பழைய ஏற்பாட்டில் ஒரு மெல்கிசேதேக் என்கிற அந்த ஒரு ராஜா, அவர் ஆசாரியராகவும் இருந்தாரு, அவர் ராஜாவாகவும் இருந்தாரு. அந்த முறைமையின் படிதான் நிஜமான ஆசாரிய முறை வருகிறது. அப்ப சபை கூட என்ன மாதிரி ஆசாரிய முறையில் வருதுன்னா, ஆரானுடைய ஆசாரிய முறையின் படி அல்ல, பதிலாக ராஜரீக ஆசாரிய முறை. அது மெல்கிசேதேக்கின் முறைமையின் படியாக இருக்கும். ஆனால் இந்த சுவிசேஷ யுகம் காலத்தில் ஆரானுடைய ஆசாரிய முறைமையின் படித்தா இந்த கான்சக்ரேஷன் நடக்குது. ஏன்னா இப்ப நம்ம ராஜாக்கள் கிடையாது. ராஜாக்களுக்கென்ற ஒரு காலம் தேவன் வச்சிருக்கிறோம். இந்த அபிஷேக தைலம் நம்ம அனைவருக்கும் தெரிந்தபடி இது எதை காண்பிக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது, பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த அபிஷேக தைலம் எதை காண்பிக்கிறது என்றால், எதுங்க எது? ஹோலி ஸ்பிரிட் இல்லைங்களா? தேவனுடைய பரிசுத்த ஆவி. தேவனுடைய பரிசுத்த ஆவியை காண்பிக்குது. பொதுவாக இந்த இடத்துல காண்பிக்கிறது என்ன? ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், புத்திர சுவீகாரத்தின் ஆவி என்று இங்க நம்ம பார்க்கிறோம். காலையில் கூட சகோதரர் வந்து சில விஷயங்கள் பேசினார் இல்லைங்களா, ஆவியினால முத்திரிக்கப்படுதல், அபிஷேகம் பண்ணப்படுதல், ஜனிப்பிக்கப்படுதல் மற்றும் முத்திரிக்கப்படுதல். அது டிஃபரண்ட் டாபிக். ஆனா இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்கறது இது ஒரு அபிஷேக தைலம். இது ஆசாரிய முறைமையில் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஆக இந்த நிஜமான ராஜரீக ஆசாரிய கூட்டமான ஜனங்கள் மேல இந்த பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்படும் போது அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக கருதப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் பால் இதை பத்தி தெளிவாக பேசுறார். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அதுதான் சாட்சி, அதுதான் ஆதாரம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லணும் அப்படின்னா வாயில சொன்னா பத்தாது, வாயில சொல்லிக்கலாம். ஆனால் இறுதிய பூர்வமான சாட்சி நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய சாட்சி தான் முக்கியமானது. இந்த பரிசுத்த ஆவியை பொறுத்தளவு அந்த பிரதிஷ்டைக்குள் இருக்கிற ஆசாரியர்கள் மேல மட்டும்தான் அது கிடைக்கப்பெறும். ஒருவேளை அவர்கள் விட்டுட்டு போலாம், அது வேற. ஆனால் இந்த பிரதிஷ்டைக்குள்ள யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்கள் மேல் மாத்திரம் போடப்படக்கூடிய தேவனுடைய இந்த ஆவி என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப நாதாப் அபியு அவர்கள் மேல கூட தெளிச்சாரு, ஆனாலும் அவங்க ரெண்டு பேர் நிக்கல, ஆனால் தெளிக்கப்பட்டது. அது மாதிரி தான் நம்ம மேல கூட அது தெளிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். யாருன்னா அந்த ஆசாரிய வகுப்பார் என்கிற நிலைமைக்கு பிரதிஷ்டை அல்லது நியமனம் செய்யக்கூடிய ஜனங்கள். இப்போ நம்ம ஒரு ஜாக்கிரதையாக இந்த நிழலை நம்ம கவனிக்கும் போது என்ன பார்க்கிறோம் என்றால், லேவிய ராகமம் 8:12 ஏற்கனவே நம்ம வாசித்தபடி அந்த அபிஷேக தைலம் எடுத்து ஆரோன் மேல் மாத்திரம் அங்கே ஊற்றப்படுகிறதாக நம்ம பார்க்கிறோம். ஆரோன் மேல் ஊற்றப்படும் போது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆரோன் மேல் ஊற்றப்பட்டாச்சுன்னா அவருடைய குடும்பத்தார் மேலேயும் ஊற்றப்பட்ட கணக்கு, அவங்களுடைய ஃபேமிலிக்கே ஊற்றப்பட்ட மாதிரியான ஒரு ஒரு கணக்கு அங்கே வருகிறது. நம்ம பார்க்கணும், அதாவது அவருடைய குடும்பத்தார் அல்லது அவருடைய குமாரர்கள் உடன் ஆசாரியர்களுக்கு மேல அவர் ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில ஒரு தலையின் மேல் அவர் தலையாக இருக்கிறாரு, தலையின் மேல் ஊற்றப்படும் போது அவருடைய உடன் ஆசாரியர்கள் அவருடைய குடும்பத்தார் அல்லது அவருடைய சரீரம் மேல கூட ஊற்றப்பட்டதுக்கான ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கணும். அதனாலதான் தேவன் அங்க என்ன பண்ணிட்டாருன்னா ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு தனித்தனியா தலைமேல் ஊத்தவே இல்லை, பதிலாக அந்த உடன் ஆசிரியர்கள் மேல் அவர் ஊற்றும் போது, இருந்தாலும் அந்த அபிஷேக தைலத்தினுடைய சம்பந்தம் அவர்களுக்கு வேணும், தலையில் ஊற்றணுங்கிற கட்டாயம் இல்லை, அது பிரதான ஆசிரியர் மேல ஊத்தினா மாத்திர போதும். ஆனா உடன் ஆசிரியர்கள் மேல ஊற்றப்படவில்லை என்றாலும் அந்த அபிஷேக தைலத்தோடு கூட அவர்கள் சம்பந்தப்படணும். அதுக்கு வேண்டிதான் அங்கே அவருடைய வஸ்திரங்கள் மேல் அவரு தெளித்தார் என்று இங்க நம்ம பார்க்கணும். அப்போ அந்த தெளிக்கும் போது, ஆனால் உடன் ஆசிரியர்கள் மேல் தெளிக்கும் போது வெறும் அபிஷேக தைலத்தை எடுத்து தெளிக்கிறது இல்லை, பதிலாக அங்க வேறொரு பொருள் சேர்க்கப்படுகிறது. லேவிய ராகமம் 8:30.
மோசே அபிஷேக தைலத்திலும் பலிபீடத்தின் மேலிருந்த ரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரர் மேலும் அவர்கள் வஸ்திரங்கள் மேலும் தெளித்து ஆரோனையும் அவன் வஸ்திரங்களையும் அவன் குமாரரையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான்.
அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது இந்த அபிஷேக தைலத்து கூட அந்த பிரதிஷ்டையின் ஆட்டினுடைய ரத்தம் எடுத்து அந்த ரத்தத்தையும் அபிஷேக தைலத்தையும் கலந்து அதுக்கப்புறம் அது அவங்க மேல தெளிக்கிறதாக நம்ம பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது இந்த அபிஷேக தைலம் அது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்று நம்ம பார்க்கும் போது அது நேரடியாக எந்த ஒரு மனுஷன் மேல் அது ஊற்றப்படுறதில்லை. பழைய ஏற்பாட்டில் கூட பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் கிடைச்சிச்சு, ஆனாலும் இந்த சுவிசேஷ யுகம் காலத்தில் அல்லது அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஊற்றப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் இந்த நிஜமான ராஜரீக ஆசாரிய கூட்ட வேலைக்கு அவர்கள் நியமனம் செய்யப்படல, பாத்தீங்களா? அப்போ இந்த ரத்தத்தோடு கலந்து மேல ஊற்றப்படும் போதுதான் இந்த ஆசாரிய முறைமைக்குள் அவர்கள் வேலை செய்ய முடியும் என்று இங்கே நம்ம பார்க்கணும். அப்போ அந்த வெளியேறப்பெற்ற அந்த ரத்தத்தினுடைய புண்ணிய கிரயத்தினால அதை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் தான் அந்த அபிஷேகத்தை அந்த அபிஷேக தைலத்தோடு கூட சேர்த்து வாங்கும் போது தான் அது நியமனம் செய்ய முடியும் என்று பார்க்கும். அப்ப அந்த வகையில் ஆசாரியருடைய பிரதிஷ்டை நம்ம கவனிக்கும் போது இது அருமையான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக என்ன அது சொல்ல வருகிறது, என்ன தேவன் சொல்ல வரார் என்றால் பிரதான ஆசாரியுடைய தலையின் மேல் ஊற்றப்பட்ட அந்த தைலம் அது சரீரத்துக்கும் சேர்த்து ஊற்றப்பட்டதுக்கு சமானம். அப்போ என்ன காண்பிக்கிறது என்றால் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட சபையினுடைய ஒருமைப்பாடு பத்தி அங்கே பேச. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் பால் அதனுடைய அந்த விளக்கம் காமிக்கிறார். கிறிஸ்துவும் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லும் போது கிறிஸ்து தலை நீங்கள் சரீரம் அந்த விஷயத்தை இங்க காமிக்கிறார். அந்த அபிஷேகத்துல காண்பிக்கும் போது அந்த ஒருமைப்பாடு த சாலிடாரிட்டி ஆஃப் தி எலெக்ட் சர்ச் என்று நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம அந்த பஸ்காவில பங்கு பெறும் போது அப்போஸ்தலர் பால் என்ன சொன்னார்னாக்கா 1 Corinthians 10:16-17 அதில் இருக்காது. 1 Corinthians 10:16-17 நம்ம வாசிக்கலாம்.
நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம்.
ஆமா, அப்போ அதுல கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்குது. இந்த பிளட், இந்த ரத்தம் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது தேவனுடைய அந்த திட்டத்தில். அதில் ஒரு தேவனுடைய ஞானம் ரொம்ப அருமையா இருக்கு. எப்படி அபிஷேக தைலம் ஒரு முக்கியமான பொருளோ அது போல இந்த ரத்தமும் அங்கே இருக்குது. நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்துல அண்ணன் தம்பி அக்க தங்கச்சி அப்படின்னாக்க என்ன அது அவங்களுக்கு என்ன சொல்றோம் நம்ம பிளட் ரிலேஷன் இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றோம் பிளட் ரிலேஷன் ரத்த சம்பந்தமான உறவுகள் ரத்த சம்பந்தமான சகோதர சகோதரிகள் கூட ஒருவேளை இந்த சத்தியத்தில் அவங்க இருக்கலாம் ஆனாலும் இங்க இருக்கிற எல்லாருமே பிளட் ரிலேஷன்ஸ் தான் நாம் அனைவரும் ரத்த சம்பந்தமான உறவுகள் இதை நம்ம மறக்கக்கூடாது அதனாலதான் நாம் அந்த பாத்திரத்தில் பங்கெடுக்கும் போது அந்த ரத்தத்தின் ஐக்கியமா இருக்குதுன்னு நீங்க உங்களுக்கு தெரியலையா அப்படி கேட்கிறார் சகோதர சகோதரிகளே அப்போஸ்தல் பால் பேசக்கூடிய அந்த மாபெரும் உன்னதமான சத்தியம் நம்மளுக்கு அது புரிஞ்சிருக்கணும் அந்த ஒரே சரீரம் ஒரே அப்பம் என்று நம்ம பார்க்கும் போது நாம் அனைவரும் வெவ்வேறு அப்பா அம்மாங்களுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் எங்கெங்கிருந்தா வந்திருக்கிறோம் சம்பந்தமே கிடையாது ஆனால் இந்த அழைப்புக்குள்ள வந்த போது உண்மையிலேயே என் கூட பிறந்தவன் தான் எனக்கு வந்து ரத்த சம்பந்தம் கிடையாது அவன் மட்டும் கிடையாது எல்லா சகோதர சகோதரிகளும் அவங்க பிளட் ரிலேஷன்ஸ் அவங்க ரத்த சம்பந்தமான உறவு அந்த எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அநேக சந்தர்ப்பங்களில் இதை நம்ம மறக்கிறோம் நல்லா பழகிட்டு இருக்கிற வரைக்கும் பிரதர் சிஸ்டர் சொல்றோம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ஆச்சுனாக்கா மூஞ்சிலேயே முடிக்கிறது இல்லை அப்பவே கட் பண்ணிட்டு ஓடுறது இதுக்கு பேர் என்ன ரத்த சம்பந்த உறவா அப்போஸ்தலர் பவுல் இதுதான் பேசினாரா நல்லா இருக்கிற வரைக்கும் பழகிக்குங்க அதுக்கப்புறம் ஓடி போயிருங்க ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அந்த மாதிரி நம்ம ரத்த சம்பந்தமான உறவுகளில் செய்யறது இல்லை ஒருவேளை அப்படியே செஞ்சா கூட ஏதோ ஒரு நல்லது கெட்டது நடக்கும் போது என்னாகுது அந்த பகைமையை எல்லாம் மறந்துட்டு நாம் ஒன்றாகிறமில்ல உலகத்தில் நடக்குது அது ஆவிக்குரிய பிரதிஷ்டைக்குள்ள ஆச்சாரிய வகுப்பாருக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலை இங்க ரொம்ப அழகாக காண்பிக்கப்படுது வி ஆர் ஆல் பிளட் ரிலேட்டட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம் அந்த ரத்தத்தின் மூலமாகத்தான் நாம் தெளிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரே ரத்தத்தின் மூலமாக அது ஏ பாசிட்டிவா ஓ பாசிட்டிவா அதெல்லாம் கிடையாது அந்த கணக்கில் பிரிக்க வேண்டாம் அந்த ஒரே ரத்தத்தினாலதான் அந்த ஒரே அபிஷேக தைலத்தினாலதான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம மேல் தெளிக்கப்பட்டுக்குது சகோதர சகோதரர் அதுதான் இங்க பாயிண்ட் சகோதரர் கொடுக்கிறார் அப்போ முதலாவது அந்த அபிஷேகம் அது பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் மேல வந்துச்சு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அவர் அந்த உடன் ஆசாரியர்கள் மேல அது வந்துச்சு இது ரொம்ப முக்கியமானது என்று வேற சொல்றாரு இந்த அபிஷேகத்துக்கு விரோதமாக ஏதாவது நடந்துச்சுன்னா ஆபத்து இருக்கு யாத்திராகமம் 28:41
உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோட கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக
இன்னொரு வசன பகுதி 40:13 யாத்திராகமும் 13:15 இது நீங்க வாசிக்க வேண்டியது அதே பாயிண்ட் தான் சேம் பாயிண்ட் தான் கொடுக்கிறாரு அவர்களை நீ அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அங்க பாக்க பிரதான ஆசாரியனையும் அவருடைய குமாரனையும் நீங்க செய்யணும் அப்ப இந்த நேரத்தில் கத்ரா இயேசு மேல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் அது இப்போ யார் மேல கூட வருது அது எங்க இறங்கி வருகிறது என்று நம்ம பார்த்தோம்னா அது சபை சரீரமான சபையின் மேல கூட வருகிறது பிரதர் முத்துக்குமார் கூட காமிச்சார் அந்த வசனம் சங்கீதம் 133:2 இது ஆக்சுவலா பழைய ஏற்பாட்டில் லேவியராகவும் 8 எப்படி போட்டிருக்குதுன்னா அபிஷேக தைலத்தில் கொஞ்சம் எடுத்து அப்படியே ஒரு கப்போடு எடுத்து ஊத்து அப்படி நம்ம படிக்கிறது இல்ல கொஞ்சம் எடுத்து அவனுடைய சிரசின் மேல் வார்த்து என்று பார்க்கிறோம் ஆனால் வேற எந்த வசன பகுதிகளிலும் அந்த தைலமானது இறங்கி அவனுடைய உடையை நினைச்சு அவனுடைய அங்கி வரைக்கும் கீழே வரைக்கும் போகுதுன்னு சொல்றதில்லை ஆனால் இது வந்து தாவீது ஒரு தீர்க்கதரிசி இருக்கும்போது அவர் இந்த விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார் சங்கீதம் 133:2 நம்ம பார்க்கும்போது,
அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும்.
அப்போ தலையின் மேல் ஊற்றப்பட்டது, பிரதான ஆசரின் மேல் ஊற்றப்பட்டது, அது அவனுடைய தாடியிலே மற்றும் அவனுடைய சரீரத்தில் அது வடிந்து ஓடி அவனுடைய அந்த எல்லை வரைக்கும் கீழே அந்த அங்கியினுடைய கடைசி வரைக்கும் போகிறதாக நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில தான் இந்த அபிஷேகம் என்ன இருக்குதுன்னா, பிரதான ஆசரியின் மேலையும் உடன் ஆசிரியர்கள் மேலையும் அது நிலைத்திருக்கிறது. இன்றைக்கு நம்மளுக்கு அதை பொருத்தி பார்க்கும் போது, 1 யோவான் 2:27,
நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை.
ஆமா, யாரும் நம்மளுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, போதிக்க வேண்டுவதில்லை, யாரும் நம்மளுக்கு சப்ஜெக்ட் எடுக்க வேண்டாங்கிற அர்த்தத்தில் பேசுறதில்லை. நாம் எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்று நம்மளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் என்னைக்கு அந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டோமோ, உங்களுக்கு தெரியும் பரிசுத்தாவி என்றால் ஏதோ ஒரு மேஜிக், ஒரு மிராக்கிள் அப்படி நம்ம நினைக்க முடியாது. பரிசுத்த ஆவி என்பது அதனுடைய பேசிக் ஸ்டடிஸ் நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. ஒரு உள் உணர்வு அல்லது ஏசாயா 11:2 பேசியிருக்குது, பகுத்தறியும் அந்த உணர்வு, இன்னும் தெளிந்த புத்தி எல்லாம் சொல்லிருக்கு. அந்த அதில் தான் சொல்றாரு, அந்த தெளிந்த புத்தி தேவனுடைய பரிசுத்த ஆவி ஒருவன் பெற்றுக்கொள்ளும் போது அவன் எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எதை பேசணும் எது பேசக்கூடாது எல்லாமே அவனுக்கு தெரியும். யாரும் அவனுக்கு வந்து சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தி பேசுறாரு. ஏனென்றால் அவன் பெற்றிருக்கிற அந்த அபிஷேகம் அவனுக்குள் நிலைத்திருக்கிறது. அதிலேயே 1 யோவான் 4:13,
அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம்.
அப்போ இந்த இடத்துல இந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இது எங்கிருந்து வருது என்றால், பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருது. கண்டிப்பா ஜீசஸ் மூலமாகத்தான், என்ன நேரடியாக இருக்கு, அது என்னைக்கும் வராது. ஆனால் வருகிற இடம் எங்கன்னா, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருது. அது அவருடைய திருக்குமாரன் மூலமாகத்தான் வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். மறுபடியும் நம்ம அந்த நிழலுக்கு போய் பார்க்கும் போது, அங்க யூதர்கள் மத்தியில் இருந்த அந்த பிரதான ஆசாரியன் அங்க அபிஷேகம் செய்யப்படும் அந்த நேரம், ஆரோனை கூட்டிட்டு வந்தாச்சு, அவர் உட்கார வச்சாச்சு, அவர் மேல ஊத்துறாரு, அந்த அந்த முறையெல்லாம் செய்து முடித்ததுக்கு அப்புறம் இரண்டாம் கட்ட பிரதிஷ்டை நீங்க பாத்தீங்கன்னா, அது மோசே செய்ய மாட்டாரு, அது ஆரோன் செய்வார். ஆரோன் அவருடைய குமாரர்களுக்கு செய்வார். ஃபர்ஸ்ட் மட்டும்தான் மோசஸ். அப்ப இந்த நேரத்தில் நம்ம கவனிக்கும் போது, முதலாவது நடந்த அந்த அபிஷேகம் அங்க பிரதான ஆசிரியன் மேல ஊற்றப்படுறது நிஜத்தில் எங்க நடந்துச்சு, நிஜத்தில் எங்க நடந்துச்சு என்று பார்க்கும்போது, அது நம்முடைய பிரதான ஆசிரியன் கர்த்தராக இயேசு மேல யோர்தான் நதிக்கரையில் அது செய்யப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தராக இயேசு யோர்தான் நதியில அவர் மேல் தேவன் தம்முடைய அபிஷேகம் ஏற்படுத்தினார். ராஜாவாகவும் ஆசாரியராகவும், ஏன்னா நம்முடைய தலை பிரதான ஆசாரியன், அவர் மேல ஊத்திட்டா அது சபையின் மேல ஊத்தப்பட்ட கணக்கு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பிரதான ஆசாரியன் மேல ஊற்றப்படுறதுக்கும் உடன் ஆசாரியர்கள் மேல ஊற்றப்படுறதுக்கும் வித்தியாசம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது எப்படி, தலையின் மேல, ஆனா அவர்களுக்கு தெளித்தல். இது என்ன, இதனுடைய விவரம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு மேல தேவன் எப்படி தம்முடைய ஆவியை கொடுத்தாரு, அளந்து கொடுத்தாருங்களா, அளவில்லாமல் கொடுத்தார் இல்லைங்களா. தேவனுடைய ஆவி அவர் மேல் அளவில்லாமல் வந்துச்சு. அந்த ஆவிதான் பெந்தேகோஸ்தே நாள்ல சபையின் மேல் அது ஊற்றப்பட்டது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, அது அந்த சரீரம் முழுவதும் வழிந்து அந்த அங்கியினுடைய கடைசி பகுதி, அது சில மொழிபெயர்ப்புகள் நம்ம பார்க்கும்போது அவனுடைய அங்கியிலே வடிகிறதும் அப்படின்னு இருக்குது. ஆனா மொழிபெயர்ப்புகள் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா, அன் டு த எட்ஜ் அப்படிங்கிற வார்த்தைகள் வருது. சில மொழிபெயர்ப்புகள் அன் டு த ஹெம் ஆஃப் த ஸ்கர்ட்ஸ் என்று வருகிறது. அப்படின்னா அந்த லாஸ்ட் என்ன காண்பிக்கிறது என்றால், இந்த சபை வகுப்பாரில் இருக்கக்கூடிய லாஸ்ட் மெம்பர்ஸ் வரைக்கும் அந்த பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் இருக்குது. பிரதர் ரசல் இதை பத்தி ரீப்ரின்ஸ் நம்பர் 5549 4th பேராகிராஃப்ல இந்த அனாயிட்டிங் ஆஃப் தி சர்ச் பத்தி பேசுறார். அதுல அந்த 4th பாயிண்ட் 4th பேராகிராஃப்ல என்ன கொடுக்கிறாருன்னா, அந்த பெந்தகோஸ்த நாளில் அல்ல அந்த யோர்தான் நதிக்கரையின் மேல அந்த ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் ஜீசஸ் மேல, அது அவருடைய சரீரத்தில் வடிஞ்சு சபையினுடைய கடைசி அங்கம் வரைக்கும் அது வருகிறதாக நம்ம பார்த்தோம். அப்ப ஜீசஸ் மேல கொடுக்கும் போது தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்தாரு. அதுதான் அந்த தலையின் மேல் ஊற்றுவதனுடைய அடையாளம். ஏனென்றால் கர்த்தராக இயேசு ஒரு பரிபூர்ண மனுஷனாக இருந்தார். அந்த முழு அளவிலான அந்த பரிசுத்த ஆவியினுடைய வரம் பெற்றுக்கொள்ளும் சக்தி அவருக்கு இருந்துச்சு. அந்த பரிபூர்ண மனுஷனுக்கு அந்த சக்தி இருந்துச்சு அதை முழுவதும் பெற்றுக்கொள்வதற்கு. இன்னைக்கு நம்மளுக்கு கூட பரிசுத்தாவினுடைய வரம் இருக்கு, இருக்கா இல்லைங்களா? இருக்கு. ஆனால் அதை செயல்படுத்துகிற விதம் அல்லது அதை புரிந்து கொள்ளுகிற சக்தி நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா, நிறைய நேரங்களில் அது வழி நடத்தினாலும் கூட நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதன்படி நடக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏனென்றால் நம்ம வாங்கியிருக்கிற அளவு ரொம்ப கம்மி. ஏன்னா நம்மளுடைய பிரெயின் நம்மளுடைய விழுந்து போன மனுஷனுக்கே உரிய சக்தி பார்க்கும்போது பரிசுத்தாவியினுடைய வரம் வாங்க முடியறதில்லை, முழு அளவில் வாங்க முடியாது. கர்த்தராக இயேசுக்கு அப்படி இல்லை, அவருக்கு முழு அளவில் வாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருந்துச்சு. ஆனால் நாம் பரிபூர்ணம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால, அப்போ குறைவாக விழுந்து போன மனுஷன், குறைவாக விழுந்து போன மனுஷன் அதிகமாக ஆவியை பெறக்கூடிய சக்தி பெற்றிருக்கிறான், அதிகமாக விழுந்து போயிருக்கிற மனுஷன் குறைவாகத்தான் வாங்க முடியும். அப்ப அந்த வகையில தான் நம்ம இந்த பரிசுத்தாவியினுடைய வரம் நம்மளுக்கு எவ்வளவுதான் ஸ்டடி பண்ணிட்டாலும் கூட, எவ்வளவுதான் நம்ம விரும்பிட்டா கூட முழு அளவில் அது வாய்ப்புகள் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த யூத யுகம் முழுவதும் நம்ம பார்க்கும்போது இந்த பரிசுத்த ஆவி அந்த அபிஷேக தைலத்துக்கு அடையாளமாக இருக்கிறதுனால பிரதான ஆசாரியன் மேல அது ஊற்றப்பட்டது. அது அவனுடைய அங்கி வரைக்கும் போற அளவுக்கு, நான் நினைக்கிற ஒரு ஒரு கப் ஊத்துனா கீழே வரைக்கும் வருமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு மக்கு ஊத்துறாருன்னு வச்சுக்கோங்க, அது தாடியே இவ்வளவு பெருசு இருக்கும், அந்த தாடிக்கே பத்தாது, தலைமுடி வேற பின்னாடி விட்டுருப்பாரு, அதுக்கெல்லாம் பத்தாது, அது அந்த அங்கி வரைக்கும் வராதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு குடமா கூட இருக்கலாம், அந்த அளவுக்கு நிறைய ஊத்தணும், அப்பதான் அது கீழே வரைக்கும் வரும். அப்ப இது பழைய ஏற்பாடு முழுவதும் இதை பத்தி நம்ம கவனிக்கும் போது இது அபிஷேக தைலம், இது பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ நம்ம கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளை, இந்த யூதர் இந்த சுவிசேஷம் யுகத்தில் கூட அங்க ஊற்றப்பட்டதனுடைய போக மீதம் இருக்கிற இந்த பரிசுத்தாவியினுடைய அபிஷேகமானது அவருடைய சரீரமான சபையின் மேல் அது ஊற்றப்படுகிறது. ஊற்றப்படுதுனாக்க அப்ப என்ன ஆகும், அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், ஏற்கனவே இந்த பரிசுத்த ஆவி அல்லது அபிஷேக தைலம் என்ன மாதிரி மனம் இருக்குது, நறுமணம், சென்ட்டை விட சூப்பரா இருக்கும். அது அங்க அவங்க மிக்ஸ் பண்ணும்போதே ஸ்மெல் இருக்கும். சும்மா அந்த குடத்தில் அங்க வச்சிருந்தாலே அந்த ரூம் முழுவதும் அந்த ஸ்மெல் இருக்கும். நம்மளே ஒரு சென்ட் அடிச்சிட்டோம்னா என்ன ஆகுது, அந்த ரூமே ஸ்மெல் வருது. இது அபிஷேக தைலம் அதனுடைய முறை. யாத்திரகம் 30 அதிகாரத்தில் சொல்றாரு, ரொம்ப நறுமணம் மிக்கது. அப்படி இருக்கும்போது அது தலையின் மேல் ஊற்றும் போது ஒரு மனுஷன் மேல எவ்வளவு நறுமண வாடகை இருக்கும். அந்த தைலமானது அவனுடைய சரீரத்தின் மேல் இறங்கும் போது கூட அதனுடைய இன்ஃபுளுயன்ஸ் இல்லாத அதனுடைய ஸ்மெல்லு அந்த சரீரத்தின் மேலையும் இருக்கும். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் தேவனுடைய யாரெல்லாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் இந்த நறுமணம் இருக்கும். நறுமணம் எதை காண்பிக்குது என்று நம்ம பார்க்கும்போது, பரிசுத்த ஆவி அல்லது அந்த தைலம், அந்த தைலம் பொதுவாக ஆயில் எதுக்கு என்ன மாதிரியான ஒரு குவாலிட்டி உள்ளது அப்படின்னாக்கா, அது இங்கிலீஷ்ல சொல்றாரு, இட் இஸ் அங்ஷுவஸ், UNCTUOUS. Anxious means the NI Pisukula. Dictionary la patak. Then smooth. I love you. Smooth illing la. Vala vala pana, la the men mayana. Upper lubricative. Lubricative nana, or a porl in or a porloda. Urayamal, Irupoda Kaga, Adi. Ipuda no, one day in the engine lala, and the oil Uthamoda, Uthanata, one day a pogo, Ilena, Adi, engine seaside. Yena Ilamal, one day, whatever Mudia, another the oil Romoki. Up in Nertala, Yangala in the Parsutavi Nudia, and the Saman the Mirkudo, Adi Yangal Yarkitala Irkudo, Avakal Madila, Yena Irkumendral. In the Yenne Pisipula, Allah the Menmayana, Allah the Urai Villa, the Abdina, the Kanbikana, are the Yalaritilum, Samadana Mulavurlake, Avalup. They are flexible. Yalaritilum, Yenakamaga, Yenakamaga, Vargal, Valvargal. Pursuta Vinudia, main use inana, Ubiyogam inana, are they Petra Vargal? அவங்க எப்படிப்பட்டவங்க கூட இணக்கமாக இருப்பார்கள். கர்த்தர் வந்து பேசின அந்த வார்த்தைகள் வந்து சும்மா சாதாரணமானவங்களுக்கு எல்லாம் சொல்ல மாட்டார். உங்கள் சத்துருக்களையும் நீங்க சிநேகியுங்கள். அப்போஸ்தல் பால் பேசுறாரு, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லாரோடும் சமாதானமா இருங்கள். இது சாதாரணமா ரோட்ல போறவங்க சொன்னா செய்வாங்களா? இது யாருக்கு தான் அது பயன்படும் என்றால், யார் அந்த ஸ்பிரிட் வாங்கிட்டாரு, யார் அந்த கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறாரோ அவங்களாலதான் முடியும். அவங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது. சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த பரிசுத்தாவியை நம்ம பெற்றிருந்தோம் என்றால் அதற்கே உரிய வெளிப்பாடுகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அநேக சந்தர்ப்பங்களில் நாம் இது நடைமுறையில் செய்ய முடியறதில்லை, செய்யறதும் இல்லை, செய்ய முடியறதும் இல்லை. அநேக நேரங்களில் பகைக்கிறோம், அநேக நேரங்களில் வெறுக்கிறோம், அநேக நேரங்களில் கட் பண்றோம். ஆனால் பரிசுத்தாவி என்னிடத்தில் இருக்குது என்று நம்ம சொல்றோம், எங்க சொல்ல முடியாது. அதனாலதான் இங்க நம்ம கவனிக்கும் போது அந்த ஆசாரியுடைய பிரதிஷ்டியில் மிக மிக முக்கியமான பொருள் இது. இந்த அனாயிட்டிங் ஆயில், அபிஷேக தைலம், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் த கான்சிகரேஷன் ஆஃப் தி பீப்பிள் சர்ச். அப்போ இந்த பரிசுத்தாவி என்பது இறுக்கமான சூழ்நிலைக்கு விரோதமானது. இட் இஸ் ஆல்வேஸ் அப்போஸ் டு ஃபிரிக்ஷன். இறுக்கமான சூழ்நிலைக்கு விரோதமானது, பட் இணக்கமான சூழ்நிலைக்கு ஏற்றது. கோபம், பொறாமை, வெறுப்பு, சண்டை போன்ற விஷயங்கள் இவைகளுக்கு எதிரானது இந்த அபிஷேகத்தை. அது யாரு பெற்றிருக்கிறார் அதான் சொன்னாங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவனே. ஏனென்றால் இந்த ஆவி யார்கிட்ட நம்ம பெற்றிருக்கிறோம்? பிதாவாக தேவனிடத்திலிருந்து கிறிஸ்துவின் மூலமாக பெற்றிருக்கிறோம். சோ கிறிஸ்துவின் ஆவியே பெற்ற நாம், அவருடைய ஆவி நம்மளுக்கு இல்லை அப்படின்னா, அதனாலதான் அப்போஸ்தல் பேசுறாரு அவருடையவன் அல்ல. என்ன வேணாலும் அவன் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. கோபம் பண்ணலாம், சண்டை பண்ணலாம், பொறாமை பண்ணலாம், கோபம் கூட பண்ணலாம், வெறுப்பு செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். தேவன் கேட்கவே மாட்டார். ஒரே வார்த்தை சொல்றாரு, அந்த ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்படி இருக்கும்போது அங்க யாரெல்லாம் இந்த ஆவியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களிடத்தில் ஒரு முக்கியமான குணம் இருக்கும் என்று சொல்றாரு. அதாவது, those under its influence are glad to be taught of the Lord. கர்த்தரா இயேசுனுடைய உபதேசங்களை எந்த சூழ்நிலையிலும் அவங்க கேட்கறதுக்கு மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படின்னு என்னன்னா, சேர்க்கக்கூடிய மனநிலை உள்ளவர்களாக இருப்பார்கள். அந்த ஆவியினுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் கேட்கிற மனதுள்ளவர்களாக இருப்பார்கள். நம்ம சில பேர் பார்க்கிறோம், பேசிட்டே இருப்பாங்க. பேசுறதுனா தான் உங்களுக்கு பிடிக்கும். மைக் ஒருவேளை கிடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். சில பேர் பாத்தீங்க விடவே மாட்டாங்க. மைக்கு ஒருவேளை தண்ணி ஊத்தி முழுங்கிடுவாங்க மாத்திரை போடுற மாதிரி. அப்படி கூட வாய்ப்புகள் இருக்கு. பேசுறதுக்கு விரும்புறது இல்ல. பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனங்கள் கேட்கறது. அதனாலதான் அப்போஸ்தலர் யாக்கோபு சொன்னாங்க இல்லைங்களா, நீங்க பேசுறதுக்கு தாமதமாயும் கேட்கறதுக்கு தீவிரமாயும் நீங்க இருக்கணும். என்ன சப்ஜெக்ட், அவர் என்ன பாயிண்ட் சொல்ல போறார், என்ன மாதிரியான மெசேஜஸ் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கு, அது கேட்கறதுக்கு நம்ம இன்னைக்கு கேட்கலாம். நிறைய பேருக்கு அந்த கேட்கிற மனசுல, அதனாலதான் அந்த கோபம் வெறுப்பு சண்டை இதெல்லாம் வருது. காரணம் கேட்டாக்க பேசாம உட்காந்துருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை, வாய் திறந்தா தான் ப்ராப்ளம். அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. ஆக இந்த இடத்துல தேவனுடைய எல்லா தெய்வீக திட்டங்களையும் கேட்பாங்க. அவர் என்ன சொல்றாரு, தெய்வீக திட்டம் மட்டும் இல்ல, என்ன மாதிரி நம்ம நடக்கணும் என்று சொல்றாரோ அதை கேட்பதற்கு மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரம் இல்ல, they are so far from quarreling with this plan. தேவனுடைய சத்திய வார்த்தைகள் அல்லது அவருடைய திட்டங்களுக்கு எதிராக எந்த யோசனையும் அவங்களுக்கு இருக்காது. பதிலாக அவர்கள் அந்த தேவன் எதிர்பார்க்கிறது அந்த பரிசுத்த ஆவியினுடைய இன்ஃபுளுயன்ஸினுடைய இன்ஃபுளுயன்ஸ் என்னன்னா, நாம் பரிசுத்தம் அடையணும். பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ள வந்துச்சுன்னா என்ன நோக்கம் அப்படின்னா, அசுத்தமாகறதுங்களா, அசுத்தமான எண்ணங்களை உடையவர்களாக மாறுவதற்கா என்றால் கிடையாது. பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும், அதுதான் தேவ சித்தம். சோ ஹோலினஸ் ஆஃப் மைண்ட், அது வருவதற்காகத்தான் தேவன் கொடுக்கிறார் இந்த அபிஷேக தைலம். ஏதோ உலகத்தில் தெளிந்த புத்தியா வாழ்றதுக்கு மாத்திரமல்ல, வேற உதவிகள் செய்யறதுக்கு ஊழியங்கள் செய்யறதுக்கு மாத்திரமல்ல, பரிசுத்தமாகணும், பரிசுத்தம் அடையணும். பிரதர் ரசல் இதை பத்தி என்ன சொன்னார், இட் இஸ் அன் அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட் என்று பேசினார். பரிசுத்தாவி என்பது வாயினால விவரிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம், ஒரு அன்பளிப்பு தேவன் கொடுக்கிறாரு. அதுல குறிப்பாக எப்படி கொடுத்தார்னா, நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், மற்றும் கர்த்தருடைய வெளியேறப்பட்ட அந்த பலியின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் பட வேணும், அப்பதான் அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா இருக்கிறவங்களுக்கு, பாவம் மன்னிக்கப்படாதவங்களுக்கு எல்லாம் அது கிடைக்காது. சோ எல்லா வகையிலும் தேவன் அது ஒரு அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட் ஏன் சொல்றாரு அப்படின்னா, இதுதான் காரணம். நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு நம்மளுக்கே தெரியும், ஒவ்வொருத்தருடைய மனசாட்சி அது நம்மளுக்கு விவரிக்கும். கண்டிப்பா நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரியாம நம்மளுக்கே தெரியாம ஒரு விஷயம் நம்மளுக்கு எனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய டைம் நம்ம சொல்லுவோம், தெரியாம செஞ்சிட்டேன். என்னங்க தெரியாம செஞ்சிட்டியா, உனக்கே தெரியாத, என்ன செய்யறேன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும், ஆனா சொல்லும் போது அந்த விவரம் என்ன ஒருவேளை தெரியாம இருக்கலாம், ஆனா செய்கிற விஷயம் நாம் தெரிஞ்சுதான் செய்யறோம், தெரிஞ்சுதான் நம்ம செய்யறோம். சோ அப்படி இருக்கும்போது எல்லா வகையிலும் நம்ம தகுதியற்ற ஜனங்களாக இருக்கிறோம். அதனாலதான் இது ஒரு அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட். இது பாவிகளை ரெடி பண்ணி, இலவசமா ரெடி பண்ணி, அவர்களுக்கு தம்முடைய அந்த அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறார். அபிஷேகம்னாலே அது வெறுமனே அபிஷேகமே இல்ல, ராஜாக்கள் ஆசாரியர்கள் ஆகிறது அபிஷேகம் அதுக்குதான் பண்ணுவாங்க, வேற எதுக்குமே பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தீர்க்க தரிசிக்கு அபிஷேகம் செஞ்சதாக நம்ம படிக்கிறோமா, படிக்க முடியாது. லேவியருக்கு அபிஷேகம் செஞ்சார் படிக்க முடியுமா, கிடையாது. இது ஒன்லி ஃபார் ராஜாக்கள் மற்றும் ஆசாரியர்கள். சோ அந்த நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்புல தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அப்போ இது வந்து நம்ப முடியாத அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தேவன் கொடுத்தார். எதுக்கென்றால், அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் உடன் சுதந்திர வாளிகளாக மாறுவதற்காக. தைலம் பிளஸ் ரத்தம் ரெண்டும் கலந்து போட்டதா, அதனுடைய மீனிங் என்னன்னா, நம்மளுடைய கான்சிகரேஷன் தேவன் ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம், அல்லது அந்த அபிஷேகத்துக்குள் நாம் வருகிறோம் என்ற அர்த்தம். அப்படி இல்லை என்றால் அது இல்லை. ஆக இந்த அபிஷேகத்தில் பார்க்கும்போது ரெண்டு வகையான பார்வை இருக்கு. ஒன்னு ஆரோன், ஆரோன் யாரை குறிக்கிறார் என்றால், சில இடங்களில் நம்ம பார்க்கும்போது அவரு அந்த மகிமையான உடை அணிந்து வரும்போது அவர் சுத்திகரிக்கப்படுறாரு, மகிமையான உடை அணிகிறாரு, அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணப்படுறாரு. இது யாரை காண்பிக்குதுன்னா, என்டையர் கிரைஸ்ட். ஆரோன் சில இடங்களில் எதை காண்பிக்குதுன்னா, தலையான கிறிஸ்துவையும் சரீரமான சபையும் குறிக்கிறார். கம்ப்ளீட் சீட் ஆஃப் ஆபிரகாம், லேவி ராகமம் 10:7.
நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து புறப்படாதிருங்கள், கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே
என்று. ரெண்டு பேரும் சேர்ந்து காமிக்கிறார், கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்குது. அதே போல இரண்டாவது பிக்சர் எப்படி காமிக்குதுன்னா, சில நேரங்களில் ஆரோன் தனிப்பட்ட முறையில ஜீசஸ் கிறிஸ்ட மாத்திரம் காண்பிக்கிறார். ஏன்னா ஆரோனுடைய தலையின் மேல் மாத்திரம் அது வார்க்கப்பட்டது. அவருடைய குமாரர்கள் யாரை காமிக்கிறாங்கன்னா, உடன் ஆசாரியர்களை அது காண்பிக்கிறதாக நான் பார்க்கிறோம். அது லேவிய ரகம் 8:30. ஆக இந்த பாயிண்ட்ஸ் வந்து பிரதர் ரசல் அவருடைய ரீப்ரின்ஸ்ல 4616 பேராகிராஃப் நம்பர் 6 அவர் கொடுக்கும்போது, சம்டைம்ஸ் இது கிறிஸ்துவையும் சபையும் குறிக்கும் ஒரே பிரதான ஆசாரிய முறையை காண்பிக்குது. சில இடங்களில் கிறிஸ்து தலையாகவும் சபையானது உடன் ஆசாரியர்களாக அல்லது சரீரமாக அங்கே காண்பிக்கப்படுகிறது. எப்படி காண்பிக்கப்பட்டாலும் என்ன தாட், என்ன மைண்ட், என்ன தாட் இங்க நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, கர்த்தருடைய ஊழியத்தில் கர்த்தருடைய வேலையில நம்மளுக்கு இருக்கக்கூடிய பங்கு, நம்மளுடைய சம்பந்தம் அங்கே காண்பிக்குது. கரெக்டா இல்லைங்களா? அந்த அபிஷேகம் நம்ம வாங்கிட்டோம்னா, அப்ப கர்த்தருடைய ஊழியம் என்னவா இருக்குதோ அந்த ஊழியத்தில் நம்மளுக்கும் பங்கு இருக்குதுங்கிறது அர்த்தம். இந்த யுகத்தில் மட்டுமில்ல, வரக்கூடிய யுகத்தில். இன்னைக்கு ஊழிய வகுப்பாராக இருக்கிறோம், வரக்கூடிய அந்த யுகத்தில் நம்ம பார்க்கும்போது ஆளுகை வகுப்பாராக இருப்போம், ஊழிய வகுப்பாராக கூட நம்ம இருப்போம். ஏன்னா ஜீசஸ் அப்படிதான் இருந்தார். ஏன்னா வசனம் தெளிவா கர்த்தர் பேசினாரு, ஊழியக்காரன் எஜமானிலும் பெரியவனால எல்லா விஷயத்திலும் போதிக்கிற விஷயத்துல, உபத்திரவங்கள் வாங்குற விஷயத்துல, அல்லது குணநலங்கள் விஷயத்துல, எப்படி வேணாலும் நடக்கலாம். அது நம்ம பெரியவர்கள் அல்ல, ஆனாலும் அவருடைய ஊழிய சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம் இருக்கிறோம் என்று இங்க நம்ம பார்க்கிறோம். ஆக இங்க சகோதர சகோதரிகளே, ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. என்னன்னா, நம்மளுடைய கான்சிகரேஷன் கண்டிப்பா அது எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நம்ம பார்க்கும்போது, இந்த ரத்தமும் அபிஷேக தைலமும் கலக்காமல் அது நடக்காது. அப்ப இது எதை காண்பிக்கிறது என்றால், வால்யூம் 6:1-3:1 நம்ம படிக்கும் போது அது நம்மளுடைய ஜஸ்டிபிகேஷன் காமிக்கிறது. ஜஸ்டிபிகேஷன் சாதாரணமான விஷயம் இல்லை. நீதிமான் ஆக்கப்படுதல், இன்னைக்கு கூட நம்ம நிறைய பாவங்கள் செய்யறோம், இன்னைக்கு கூட நம்ம நிறைய தவறுகள் செய்யறோம், விரும்புறது இல்லை பட் செய்யறோம். ஆனாலும் தேவன் நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறார், நம்மளை நீதிமான்களாக கருதி கொள்கிறார். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாம் அவருக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1:6 நாம் பார்க்கும்போது, எபேசியர் 1:6,
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுவீகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார்.
ஆமா, அது முன்குறித்திரு, அதுல அந்த மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, இந்த பிலவுடு என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அது தமிழ் இன்னொருக்கா வாசிங்க,
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார்.
ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, ஆமா, he has made us accepted in the beloved. பாத்தீங்களா, அதுல குறிப்பாக to the praise of the glory of his grace. அங்க கிருபையின் மூலமாக நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா, நாம் அன்பானவருக்குள்ளாக அல்லது அந்த மீட்பருக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். அப்படின்னா அந்த ஜஸ்டிபிகேஷன் எவ்வளவு பெரிய விஷயம், எப்படி பரிசுத்தாவியினுடைய வரம் அல்லது அந்த அபிஷேகம் ஒரு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் இருக்கும்போது, அந்த நீதிமானாக்கப்படுதல் கூட அதேதான். சரி, அடுத்தபடியாக அந்த தெளிக்கப்படுதல் காண்பிக்கிறது எதை காண்பிக்குது என்றால், அது கூட ஒரு அடையாளம் நம்ம பார்க்கிறோம். அந்த தெளிக்கப்படுதலின் மூலம் நீங்க பார்க்கலாம், பரிசுத்த அபிஷேகத்தைலும் பிளஸ் பிளட் ரெண்டே மிக்ஸ் பண்ணி ஸ்பிரிங்கிள் பண்றது எதை காமிக்குதுன்னா, அது ஜஸ்டிபிகேஷன் ரத்தத்தின் மூலம் கிடைக்குது, அபிஷேக தைலத்தின் மூலம் சங்கிபிகேஷன் கிடைக்குது. என்ன அழகா காமிக்கிறார் அந்த விஷயத்தை. ஏன்னா நீதிமானாக்கப்பட்ட பின்புதான் நம்ம என்ன பண்ணுவோம், பரிசுத்தம் அடைய முடியும். அப்போ நீதிமானாக்கப்படுதல் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய வெளியேற பெற்ற அந்த இரத்தத்தின் மேல் வைக்கிற விசுவாசம், அதன் மூலம் கிடைக்குது நீதிமானாக்கப்படுதல். அதை பெற்ற பின்பு அபிஷேக தைலத்தின் மூலம் அல்லது பரிசுத்த ஆவியின் மூலம் நாம் நிதானமாக நாம் பரிசுத்தம் அடைகிறோம் என்று நாம் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது பிரதான ஆசாரியின் மேல மாத்திரம் அது ஊற்ற தலையின் மேல வச்சுச்சு, ஆனால் உடன் ஆசிரியர்கள் மேல தனித்தனியாக அது வைக்கப்படாததனுடைய காரணம் கூட இதுதான். என்னவென்றால் கர்த்தராக இயேசு சுத்திகரிக்க பண்ணுமா, கர்த்தராக இயேசு சுத்தி, ஆனால் ஆரோனை அவர் அழைக்கும் போது அவரை சுத்திகரிக்கிறார், ஆனால் நிழல் அப்படிதான் காமிக்க முடியும். அந்த ஆரோனை சுத்திகரித்து காண்பிக்கிறார், அது சுத்திகரித்த பின்பு அது அவர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏனென்றால் ஜீசஸ் கிரைஸ்ட் பத்தி அப்போஸ்தலன் பால் என்ன சொன்னார், அவர் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகினவரும் மாசில்லாதவருமாக இருக்கிறார். அப்ப அந்த ஒரு நிலைமையாக அவருக்கு கழுவ வேண்டிய அவசியம் இல்லை, அவர் நீதிமானாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இந்த உடன் ஆசாரியர்கள் கண்டிப்பாக கழுவப்பட வேண்டிய நிலைமையில இருக்கிறாங்க. ஆக இந்த உடன் ஆசாரியர்கள் நம்ம பார்க்கும்போது நிஜமான அந்த ஆசாரியர்கள் யாரெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய ஆவியை அவர்கள் பெற்றிருக்கிறார்களோ கண்டிப்பாக அவர்களுக்கே உண்டான அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வாக்கு தத்தங்களில் அவர்கள் கர்த்தரோடு கூட அவர்கள் உடன் சுதந்திரவாளிகளாக அல்லது ராஜாக்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். ஒரு பாயிண்ட் முக்கியமா நம்ம கவனிக்கும் போது 1900 வருடங்களுக்கு முன்பாக பெந்திகோஸ்த் நாள்ல அந்த அபிஷேகம் நடந்துச்சு அந்த சீஷர்கள் மேல, நம்ம அன்னைக்கு இல்ல, ஆனால் அது இன்னைக்கு கூட நம்ம கிட்ட வருது. பிரதர் முத்துக்குமார் கூட சொன்னார் அந்த உதாரணம், ஏசி ரூமுக்குள்ள ஒருத்தன் போனான்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், அதனுடைய குளிர்ச்சி அவன் மேல வந்துடும். இது ஒரு கலெக்டிவ், அபிஷேகம் என்பது கலெக்டிவ், கிறிஸ்துவ மற்றும் சபையின் மேல போடக்கூடிய அந்த அபிஷேகம் அது ஒரு பொதுவானது, அது கண்டிப்பா வந்துடும். ஆனால் பிகாட்டன் ரொம்ப முக்கியம், அது அதை பத்தி நம்ம கவனிக்கும் போது நம்மளுடைய ஸ்டடிஸ்ல நம்மளுக்கு நல்லா தெரியும், ஞானஸ்நானம் உடன்படிக்கை கான்சிகரேஷன் எல்லாமே தெரியும். ஆனா கான்சிகரேஷன்ல ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும், பரிசுத்தாவியை பெற்றா மட்டும் பத்தாது, அந்த பரிசுத்தாவியின் மூலம் என்னாகணும், ஜெனிப்பிக்கப்பட வேண்டும், முத்திரிக்கப்படுதல், அது தேர்ட் ஸ்டெப்ல வருது, அது நம்மளுக்குள் மிகப்பெரிய மாற்றங்கள் குணநலங்கள். பட் பிகாட்டன் ஆரம்பம், முத்திரிக்கப்படுதல் ஃபைனல், பட் பிகாட்டன் அல்லது ஜெனிப்பிக்கப்படுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதை பத்தி தான் அங்க பிரதர் ரசல் சொல்லும் போது 5498 பேராகிராஃப் நம்பர் 3 அதுல அவர் சொல்றாரு, இந்த ஜெனிப்பித்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சகோதரர். அநேகர் இன்னைக்கு ஜெனிப்பித்தல் இல்லாமல் உடன்படிக்கைக்குள் இருக்கிறாரு, அவங்கனால நிறைய தலைவலி இருக்கும், சபைகளுக்கு சகோதரர்களுக்கு தலைவலி இருக்கும். யாருக்குள்ள பிகாட்டன் நடக்கலையோ அது அவர்கள் மூலமாக எல்லா பகுதிகளிலும் இந்த சபை எங்கெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை இருக்கும். ஆனா பிகாட்டன் ஆயிட்டாக்கா அவங்க செய்ய மாட்டாங்க, பிரச்சனைகள் இருக்காது. ஏனென்றால் இந்த பிகாட்டன் அது நம்ம பார்க்கிறோம், அது பிதாவாக தேவனிடத்திலிருந்து வருகிறதாக, கர்த்தராக இயேசு கூட இல்லைங்க, நீங்க நல்லா யோசித்து பாருங்க இது எங்க இருந்து வருது, இட் இஸ் ஃப்ரம் காட் ஹிம்செல்ஃப், காட் த ஃபாதர் என்று சொல்றார், ஈ ஹூ செட்ஸ் அஸ் எஸ்டாபிலிசஸ் அஸ் ஹஸ் அனாயிட்டட் அஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் தஸ் மேட் அஸ் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஹோலி கம்பெனி. He is God the Father. It is not the province of Redeemer. மீட்பருடைய எல்லை இல்லை, ஆனாலும் தேவன் அவர் மூலமாக தவறார். வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது பாருங்க இந்த இந்த பாயிண்ட்டுக்கு. 1 Corinthians 12:18
தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார்.
பாத்தீங்களா, ஜீசஸ் இல்லாது அது யார் அங்க வச்சாரு, சரீரத்தில் அவயவங்கள், இட் இஸ் காட் தேவன், தேவன் தமது சித்தத்தின் படி, God hath set every member in the body as it has, it hath pleased him. அவருக்கு விருப்பமானபடி அவருடைய சித்தத்தை படி அங்கே வச்சிருக்கிறார். ஆகவே அந்த சேனல் தான் கர்த்தராக இயேசுவே தவிர அந்த அனாயிட்டிங் அல்லது வந்து அந்த அபிஷேகம் அது பிதாவினிடத்திலிருந்து வருகிறதாக நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தராக இயேசு பிதாவினிடத்திலிருந்து பெற்று அதை நம்மளுக்கு தராரு. அப்ப யாரெல்லாம் இந்த சரீர அவயவங்களாக உள்ள வர்றாங்களோ அந்த அபிஷேக தைலத்தினுடைய அந்த ஆதிக்கம் அல்லது அதனுடைய கிரியைகள் அவர்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று இங்க சொல்றார். த ஸ்பிரிட் ஆஃப் ஹோலினஸ் கண்டிப்பா வேணும், பரிசுத்தமான எண்ணங்கள், ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவின் ஆவி உடையவர் எல்லா வகையிலும், அதே போல ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் சத்தியத்தின் ஆவி நம்மளுக்குள்ள இருக்கணும். அதனாலதான் சொன்னார் அந்த தீர்க்க தரிசி தாவீது சொல்லும் போது அவருடைய தலையில ஊத்தி அவருடைய கால் வரைக்கும் அவருடைய அங்கி வரைக்கும் வந்துச்சு. சங்கீதம் 45:7
நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார்.
பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளணும். கர்த்தராகிய இயேசு அவருடைய தோழரை பார்க்கிலும் தேவன் அவருக்கு ஆனந்த தைலம், அது வந்து என்னங்க, அது தேவனுடைய பரிசுத்த ஆவிதான் அவர் பேசுறாரு. ஆனா காரணம் என்ன, ஏன் கொடுத்தாரு, ஏன் கொடுத்தாரு, அந்த ஆறு நாளுக்கு முன்னாடி என்ன இருக்கு, அதுதான் ரொம்ப. அதனாலதான் நீங்க நீதியை விரும்பிட்டீங்க, அக்கிரமத்தை வெறுத்துட்டீங்க, ஆதலால் உங்களுக்கு அந்த அபிஷேகம். சகோதர சகோதரிகளே இது ரொம்ப முக்கியம். ஏதோ ஜீசஸ் மேல விசுவாசம் வச்சுட்டோம், நம்ம நம்பி வந்துட்டோம், அதனால நம்மளுக்கு பரிசுத்தாவின் வரம் இல்லை. தன்னுடைய மகனுக்கு இப்படிதான் கண்டிஷன் இருக்கு, நாம் நீதியை விரும்பணும், அக்கிரமத்தை வெறுக்கும் போது அந்த அளவு அபிஷேகத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கு என்று நாம் பார்க்கணும். அதனால இந்த சபையினுடைய அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய அந்த சபையினுடைய அங்கத்தின்களாக இருக்கக்கூடிய சகோதரர்கள், சங்கீதம் 133:1-2 நம்ம பார்க்கிறோம், அவனுடைய தலையில ஊத்தி தாடியில வடிது அங்கில போறது எதை காண்பிக்குதுன்னா, தலையும் சரீரமும் ஒன்று, ஒரே விஷயத்தை ஒற்றுமையை காண்பிக்குது, ஒருமைப்பாட்டை காண்பிக்குது. இன்றைக்கு கூட பிரதர் ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட் இது பேசுறார், ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் இது என்ன பாயிண்ட்னாக்கா, த மெம்பர்ஸ் ஆஃப் த சர்ச் ஆர் த பிரதர்ன், அவங்க சகோதரர்கள், ஹூஸ் ஸ்பிரிட் இம்பெல்ஸ் தெம் டு டுவெல் டுகெதர் இன் யூனிட்டி. எவ்வளவு பெரிய யோசனை தெரியுங்களா, அது ஏதோ கன்வென்ஷன் வச்சுட்டாங்க, நாம எல்லாம் போறோம், வருஷம் 6 மாசத்துக்கு ஒண்ணுக்கா அவங்க வச்சிருவாங்க, சும்மா டைம் பாஸ், இங்க இது வந்து நம்மளுக்கு என்னது வெக்கேஷன், மே மாசம் லீவு, அப்படியே போயிட்டு வரலாம். கோயம்புத்தூரா, கோயம்புத்தூர் வந்துட்டு ஊட்டி எவ்வளவு தூரம், 70 கிலோமீட்டர்ஸா, சார் அப்படியே போயிட்டு வந்துடலாம், போய் சுத்திட்டு வரலாம், இல்ல ஏதோ ஒரு டைம் பாஸ் பண்ணலாம். நம் இந்த தாட்டுக்கும் இந்த பேச்சுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது நீங்க பாருங்க. வசனம் சொல்லுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்யறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது அது, அப்படி சொல்றார் அடுத்த வசனத்துல, அது ஆரோனுடைய தலையில ஊற்றப்பட்டது, அது அவனுடைய சரீரத்தில் வரிஞ்சி அவனுடைய அங்கில போயிட்டு அச்சாகுது. தட் மீன்ஸ் என்னன்னா, நம்மை இணைத்தது தேவனுடைய பரிசுத்த ஆவி, whose spirit impels them to dwell together in unity. நாம் அனைவரும் இன்னைக்கு கன்வென்ஷன் மட்டுமில்ல, ஒவ்வொரு கூடுகைகளிலும் நம்மை இணைக்கிறது தேவனுடைய ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், அபிஷேக தைலம். அந்த பிரதிஷ்டில ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் அது. ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து ஜாயின் பண்றது இல்ல, சாயங்காலம் நீங்க எக்லீசியா வந்துருங்க, அங்க நம்ம மீட் பண்ணிக்கலாம், அப்ப மத்த விஷயம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. எக்லீசியா இஸ் நாட் த மீட்டிங் பிளேஸ், சும்மா சாதாரணமா வந்து சந்திச்சு பேசிட்டு வீட்டுக்கு வந்தா தூரம், எக்லீசியால சந்திச்சா பக்கம் அப்படின்ட்டு, அதெல்லாம் கிடையாது. இது தேவனுடைய ஆவி நம்மை இணைக்கிறதுங்க, அது 3 பேர் இருந்தாலும் சரி 4 பேர் இருந்தாலும் சரி. நம்ம நேத்து கூட பேனல்ல பிரதருங்க டிஸ்கஸ் பண்ணாங்க, ஞாயிற்றுக்கிழமையான கூட்டமா இருக்குது, ஆனா இட நாள்ல பார்த்தா காத்து வாங்குது அப்படின்னு என்ன அர்த்தம், பரவாயில்ல காத்து வாங்கினா என்ன போ, நாலு பேர் தான் வந்திருக்காரு, வரட்டும் போதும். அவங்களுக்கு அவர்கள் மத்தியில நாம் தேவனுடைய ஆவி இருக்கு, அந்த ஆவி தான் அவங்களை நினைச்சிருக்கு. So God's spirit has the power to unite us. அவருக்கு அந்த சக்தி, தேவனுடைய ஆவிக்கு அந்த சக்தி இருக்கு அவருடைய மக்களை இணைக்கிறதுக்கு. ஏன்னா அந்த கூடுகைகள் இல்லாமல் அந்த அந்த ஐக்கியம் ஃபெலோஷிப் இல்லாமல் நாம் வெற்றி அடைய முடியாது. இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும், நிறைய சிரமங்கள் இருக்கும். 1000 பேர் உட்காந்துக்கிறோம், 1000 மைண்டு ஒன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பல்வேறு வகைகளை யோசிப்பாங்க. நம்ம நினைச்சக்கூடாது, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ட்டு. சரீரம் பாரு எப்படி ஒற்றுமையா இருக்குன்னு. அதை நம்ம உதாரணத்துக்கு தான் சொல்ல முடியும். அது மகிமை பெறும்போது அப்படி இருக்கும், எந்த மிஸ்டேக் இருக்காது. ஆனால் இப்போ பல பிரச்சனைகள் மத்தியில் தான் நம்ம போவோம். இதை விட்டுட்டு வேற எங்கேயும் போக முடியாது. சோ இங்க இருந்து கொண்டு தான் நம்ம ஓட வேண்டியது இருக்கு. நம்ம இங்க இணைக்கிறது தேவனுடைய ஆவி. அதனால லாஸ்ட் லைன் நான் படிக்கிறேன், ஆல் ஆர் ஒன் வித் த ஹெட். ஒருவேளை கிறிஸ்துவாகி தலையோடு கூட நம்ம சேர்ந்திருந்தோம்னா, மஸ்ட் பி இன் சிம்பத்தி வித் ஃபெலோ மெம்பர்ஸ் ஆஃப் இஸ் பாடி த சர்ச். சகோதர சகோதர, என்ன பாயிண்ட்? நாம் கர்த்தரோடு கூட அந்த தலையோடு இணைந்திருந்தோம்னா கண்டிப்பா நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியில ஒருவருக்கொருவர் இரக்கமும் உருக்கமும் மனத்தாழ்மையும் உண்மையும் சொல்றார் அப்போஸ்தலர் பால். பல்வேறு இடங்களில் பேசுறார். ரோமர் 12 அதிகாரம் ஃபுல்லா அதை பத்தி தான் பேசுறார். ஒரு ஒரு பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுறவன் என்ன செய்யணும், நீங்க நோட் பண்ணி படிக்கலாம். ஆக சகோதர சகோதரி, இதுதான் இந்த அபிஷேக தைலத்தினுடைய ஆர்வன் மேல மற்றும் அந்த குமாரர்கள் மேல ஊற்றப்பட்ட விஷயங்கள். மற்ற காரியங்கள் அது ஒருவேளை வாய்ப்புள்ளவர்கள் ஸ்டடி பண்ணலாம், அல்லது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட சகோதர சகோதரி உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மற்றும் பொறுமையோடு கேட்டதற்கு நன்றி கூட நான் தெரிவித்தேன்.
அன்பந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது கூட ஆசிரியர்களின் பிரதிஷ்டை அல்லது நியமனம் என்ற தலைப்பில் நம்ம நல்ல ஒரு செய்தி கேட்டோம். ஆருணை போல் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு வர முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அன்பந்த சகோதர சொல்லு, அது எந்த மாதிரி ஒரு அபிஷேகம், எந்த மாதிரி ஒரு நியமனம்? ராஜாக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மட்டுமே உரிய அந்த அபிஷேகத்தை குறித்து நம்ம தெளிவாக பார்த்தோம். அன்பந்த சகோதர சொல்லு, இந்த அபிஷேக தைலம் அப்படின்னு சொல்லும்போது அதில் எண்ணெயோட அந்த தைலத்தோட ரத்தம் கலக்கப்பட்டால்தான் அது நியமனத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் கூட அன்பாந்த சகோதர சோல ஒரு நியமனத்தை குறித்து பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சகோதர சோல, இந்த அங்கி ஆருடைய சிரசின்மேல் ஊற்றப்பட்டு அது அங்கியின் கடைசி வரைக்கும் அந்த எண்ணெய் வடிகிறது எது கடையால் பார்க்கும்போது கடைசி அங்கங்கள் வரைக்கும் அந்த பரிசுத்தாவி கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பாந்த சகோதர சோல, அப்படி இருக்கும்போது இதுல கலக்கப்படுற அந்த தைலம் எண்ணெய் மற்றும் அந்த ரத்தம் இதை பத்தி சொல்லும் போது சகோர சொல்ல ஒரு ரத்த சம்பந்தமான உறவு கூட இந்த நல்ல தேவன் நம்மோடு பேசுறது பார்க்கணும். நம்ம எல்லாருமே ஒரு ரத்த சம்பந்த உறவா கூட இருக்கிறது பார்க்கணும். இது வந்து உலக பிரகாரமா ஏ குரூப் பி குரூப் இந்த மாதிரி இல்லாத இது வந்து ஒரு ஆவிக்குரிய ரத்த சம்பந்தம். ஒரே ஆவியில நம்ம எல்லாருமே இணைக்கப்பட்டிருக்கோம். அன்பாந்த சகோர சொல்ல, ரத்தம் அப்படின்னும் போது ஒரு நீதிமான் நிலையை குறிக்குது, தைலம்ன்றது பரிசுத்தாவி குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முதலாவது அந்த நீதிமான் நிலையை நம்ம தக்க வைக்கும் போது தான் அந்த பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள முடியும், அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தர் கூட நம் முன்மாதிரியான கர்த்தர் கூட சொல்லும் போது எப்படி சொல்லப்படுதுன்னா, தேவன் எப்படி சொல்றனா, நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறே, ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உன்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் அதுக்கப்புறம் தான் வருது இல்லைங்களா. நீதியை விரும்பிட்டனால அக்கிரமத்தை வெறுக்கறனால. அன்பந்த சகோதர சொல்ல, அந்த எண்ணெய் வந்து எங்க இருக்குதோ அங்க அந்த உராய்வின் தன்மை குறையும், அந்த ஸ்மூத்னஸ் இல்லைங்களா. அது போல சகோதர சொல்ல, ஒருவேளை நமக்குள்ள பரிசுத்தா இருந்ததுன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த கடினத்தன்மை நீங்கி நமக்குள்ள அந்த சாந்த உணர்வு, அந்த ஸ்மூத்னஸ் வந்து நமக்குள்ள வெளிப்படணும். அன்பாந்த சகோதர சொல்ல, இந்த நாள் கூட தேவன் வந்து அந்த ஒரு விஷயத்தை கூட நம்ம மத்தியில் சொல்லியிருக்கதை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எல்லா இடத்திலும் நாம் எண்ணெய் பரிசுத்த ஆவி இல்லைன்னா அவன் கர்த்தருடைய நல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும். சகோதர சொல்ல பரிசுத்த நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எந்த இடத்துல வந்து அந்த எண்ணெய் இருக்குதோ அந்த இடம் முழுவதும் வாசனை பரவும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ நம்மளது பரிசுத்தாவி இருக்குதுன்னா நம்முடைய குணலட்சணங்கள் நம்ம பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோமா பெற்றலையான்னு சொல்லி வெளிப்படுத்தும் அன்பாந்த சகோதர சொல்ல இன்னும் அநேக விஷயங்கள் வந்து இந்த நாளில் நம்ம கேட்டோம். நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் வந்து அந்த குறுகிய நேரத்தில் வந்து சகோதரர் நம்ம மத்தியில் எடுத்து வைத்தா. அதனால் வந்து இந்த நல்ல ஒரு செய்தியை தேவன் வந்து கொடுத்ததுக்காக நம்முடைய தேவனுக்கும் நம்முடைய கர்த்தருக்கும் நன்றி சொல்லி செய்தி கொடுத்த சகோதரர் கூட நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம் அன்பாந்த சகோதர சொல்லு.